அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவனும் மகா உன்னதருமாகிய எங்கள் பரிசுத்த தெய்வத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் என்றைக்கும் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். ஹலலூயா. என்னோடு கூட தயவு செய்து 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். ஹலலூயா. நாங்கள் ஒரு விஷயம் இந்த வேத வாசிக்கத்துக்காக தேவனிடத்திலே ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்களுடைய மகா தகப்பனே, உங்களுடைய சுத்த கிருபையினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் உங்களுடைய தெய்வ சமூகத்திலே எங்களை நிற்க செய்ததற்காய் உங்களுக்கு கோடி நன்றி தகப்பனே. ஆண்டவரே, உங்களை ஆராதிக்கிற அந்த கிருபையை எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காய் நன்றி. கர்த்தாவே, உங்களுடைய சமூகத்திலே உங்களுடைய பிள்ளைகளோடும் கூட உங்களுடைய குடும்பமாய் உங்களுடைய சுதந்திரராய் ஆண்டவரே, இந்த ஜீவனுள்ள இந்த நல்ல நாளுக்காய் உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு உங்களுடைய ஓய்வு நாட்களை எங்களுக்கு தந்திருக்கிறீர் என்று வேதம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ஐயா, இந்த நாட்களிலும் உங்களுடைய வார்த்தையினாலும் ஆவியினாலும் நாங்கள் ஒரு விசை பரிசுத்தப்பட உள்ளான மனுஷன் புதிதாக உங்களுக்கென்று உண்மையும் உத்தமமாய் காரியங்களை செய்ய தேவனுடைய மகிமைக்கென்று பிரகாசிக்க அநேகரை உங்களுடைய அடைக்கலத்துக்குள்ளே அழைத்து வர கர்த்தாவே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா, இந்த வேத வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்து அதற்குரிய காரியங்களை நடப்பிக்கும்படியாய் என்னையும் கேட்கிற இவர்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே. எல்லாமல்ல இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்னொரு கா தயவு செய்த வாசிங்க. ஹலலூயா. சபையாக தேவனுடைய ஜனங்களாக நாங்கள் ஓய்வு நாட்கள் தோறும் இங்கே கூடி வருகிறோம். ஆண்டவரை ஆராதிக்கிறோம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அல்லது குறித்த நாட்களிலும் குறித்த இடங்களிலும் கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படிக்கு நாங்கள் கூடி வந்து வேத வசனங்களுக்கூடாக தேவனை அறிந்து கொள்கிறோம். முக்கியமாக இந்த நாட்களிலும் சபையை குறித்தும் சபையிலே எங்களுடைய பங்கு என்ன என்பதை குறித்தும் ஒரு சில காரியங்களை சில வேளைகளிலே நாங்கள் இதுவரைக்கும் தெளிவாக பார்க்காவிட்டால் இந்த நாட்களிலும் கூட அதை வேத வசனத்துக்கூடாக தெளிவாய் பார்க்கும்படிக்குமாய் தேவன் என்னோடு ஏவின சில வார்த்தைகளை நான் உங்களிடத்திலே பேசலாம் என்று இருக்கிறேன். கர்த்தர் தாமே எங்களை இந்த இடத்திலே ஒன்றித்து கவனிக்கவும் அதை இருதயங்களிலே ஏற்றுக்கொள்ளவும் அவரவருக்கு ஏற்ற விதத்திலே தேவன் எப்படி அனுக்கிரகம் செய்கிறாரோ அதன்படி அதை பிரயாசப்படுத்தவும் நாங்கள் தேவனுக்குள்ளே முயற்சிப்போம். அதன் பிரகாரமாக வேதம் இங்கே ஒரு 2 வித்தியாசமான காரியங்களை காண்பிக்கிறது. முதலாவது, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் அதே நேரத்தில் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். ஹலலூயா. கிறிஸ்து என்கிற அந்த அவருடைய அந்த தலைமைத்துவத்துக்கு கீழே நானும் நீங்களும் அவயவங்களாக இருக்கிறோம். எல்லாவற்றையும் சேர்த்து சரீரம் என்று சொல்லி சொல்லுவார்கள் இல்லையா. கை தனிய சரீரம் கிடையாது இல்லையா, கால் தனிய சரீரம் கிடையாது, அல்லது உடம்பு இந்த இவ்வளவு இடமும் தனிய சரீரம் கிடையாது. எல்லாம் சேர்ந்ததுதான் சரீரம். அதே போல திருச்சபையானதும் கூட சேர்ந்ததுதான் கிறிஸ்துவனுடைய சரீரம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது, இவ்வளவு சரீரமும் இவ்வளவு சரீரத்தில் இருக்கிற அவயவங்களும் தனித்தனியே கிரியை செய்யக்கூடிய வல்லமைகளோடு கூட ஆண்டவர் வைத்திருக்கிறார் இல்லையா. இப்ப எனக்கு இந்த தலை சொல்றபடினாலதான் இந்த வலது கை இங்க வேலை செய்கிறது, இங்க அசைகிறது இல்லையா, வாய் பேசுகிறது, இருந்தாலும் கையும் அசைகிறது. தேவன் சரீரத்திலே அசைவுள்ளதும் அசைவில்லாததுமாகிய அவயவங்களை வைத்திருக்கிறார் இல்லையா? அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனுடைய செயல்பாட்டின் நிமித்தம் அந்தந்த அவயவங்கள் இருக்கிறது. ஆனால் இயக்கம் இல்லாத அவயவம் என்று சொல்லி எதையுமே ஆண்டவர் சரீரத்திலே வைக்கவில்லை. வெளியரங்கமா என்னுடையதும் உங்களுடையதும் பார்வைக்கு தெரிகிற சரீரமா இருந்தாலும் சரி, அல்லது உள்ளுக்குள்ளே இருந்து மறைமுகமாய் செயல்படுகிற அவயவங்களா இருந்தாலும் சரி, எல்லாமே என்ன செய்கிறது? இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது தேவனுக்கு முன்பாக ஒரு உண்மையான ஒரு காரியம். நாங்கள் அதை காணாவிட்டாலும், என்னுடைய இருதயத்தை நான் கண்டதே இல்லை, ஆனாலும் அது உள்ளுக்குள்ளே துடித்துக் கொண்டுதான் இருக்கிறது இல்லையா? இப்படி அநேக உறுப்புகள் காணாட்டிலும் அவைகள் நடந்து கொண்டுதான் இருக்குது. வெளியில நான் காண்கிற அவயவங்கள் உண்டு, நான் காணாத அவயவங்களும் உண்டு. அதே போலதான் சபை என்கிற சரீரத்திலே காணப்படுகிற அவயவங்களும் உண்டு, காணப்படாத அவயவங்களும் உண்டு. சிலருடைய கிரியைகள் வெளியரங்கமாய் தெரியும், சிலருடைய கிரியைகள் மறைமுகமாய் தெரியும் இல்லையா? சில பேர் வெளியிலே கிரியை மூலமாய் வெளிப்படுத்துவார்கள், சில பேர் ஜபம் தியானம் அப்படின்னு சொல்லி மறைமுகமாக கூட சில காரியங்களை சபைக்காக அல்லது உபவாசம் என்று சொல்லி யாருக்கும் சொல்லாமலே செய்து கொண்டிருப்பார்கள். இது தேவனாலே சபையிலே முன்குறிக்கப்பட்ட, சரீரத்தில் இருக்கிறது போல சபையிலே முன்குறிக்கப்பட்ட காரியம். ஆனாலும் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், சபையை குறித்து இன்னொரு ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு காண்பித்து அதன் ஊடாக அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு மூன்று காரியங்களை வேகமாக உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னோடு கூட எபேசியர் நிருபத்திலே முதலாவது அதிகாரம், எபேசியர் நிருபம் முதலாவது அதிகாரம், எனக்கு கடைசி வசனம் மட்டும் போதும், இருந்தாலும் 20 வாசித்தால் அதை விளங்கும் என்பதற்காக 20-23 வரைக்கும் வாசிங்க.
எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்த்தத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார்.
ஹலலூயா! நல்லா சந்தோஷமா சொல்லுங்க, ஹலலூயா! ஏனென்றால் இந்த வசனத்தை நீங்க எல்லாரும் வாசிக்கிறீங்க, வாசிக்கலன்னு நான் நம்ப மாட்டேன், எல்லாரும் வாசித்திருக்கிறீங்க. ஆனா இந்த வசனத்திலே நீங்கள் எல்லாரும் கவனத்தில் கொண்ட ஒரு முக்கியமான காரியம், சபைக்கு தலைவர் கிறிஸ்து என்பது. இது வெளியரங்கமான ஒரு காரியம், இதை குறித்து அநேக பிரசங்களும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனால் எப்படிப்பட்ட சபைக்கு என்பதை அந்த 23 வசனத்தை மறுபடியும் இருக்க வாசிங்க சிஸ்டர்.
எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு,
அங்கே நில்லுங்க, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரம். அந்த வசனத்தை தயவு செய்து கொஞ்சம் ஆழமா உள்வாங்கிக் கொள்ளுங்க. நான் உங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இங்க வரல இல்லையா? ஆனால் தேவனுடைய மறை பொருட்களை இந்த மாதிரி வார்த்தைகளுக்குள்ளால உங்களை கடந்து போக விடாதீங்க. ஏனென்றால் அதில் இருக்கிற அர்த்தங்கள் உங்களுக்கு விளங்காம போயிட்டு இருந்தால் வாழ்க்கையே ஒரு விளங்காத வாழ்க்கையா போய்விடும் இல்லையா? பாருங்க, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபை. சாதாரணமல்ல, கிறிஸ்து பூரணப்படுகிறதே சபையினூடாகத்தான். ஹலலூயா! சாதாரண ஒரு இடத்துல நீங்க வந்து இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கல, வெறும் கட்டடமும் அந்த கண்ணாடிகளும் இந்த ஷீடும் இந்த நிலங்களும் தான் இந்த சபையை உருவாக்குறது இல்ல, சகலவற்றையும் நிரப்புகிறவருடைய பரிபூரணமே சபைக்குள்ளாகத்தான் இருக்கிறது. ஏன்னா நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ளணும், சபையிலே என்னுடைய பங்களிப்பு என்ன, சபையிலே என்னுடைய பாத்திரம் என்ன. எத்தனையோ காரியங்களுக்காக நானும் நீங்களும் வைராக்கியம் பாராட்டினவர்களாக வாழ்ந்திருக்கிறோம் இல்லையா? அழிந்து போகிற உலக காரியங்களுக்காக நாங்கள் வைராக்கியம் பாராட்டினது போதும் இல்லையா? கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு விசை சபைக்காக வைராக்கியம் பாராட்டும் என்றது என்னுடைய வாஞ்சை. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஏனென்றால் சபை என்கிறது யாரோ ஒருவருடையதோ அல்ல, அல்லது யாரோ ஒருடையது இல்ல, நான் அதிலே அங்கமாயிருக்கிறேன். அதுல வாசி அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க சிஸ்டர். அந்த 12 மேல பாருங்க, 26 இருக்கா, 25-26,
சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும், ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும்.
ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய திருச்சபை எப்படி இருக்கிறது என்று நாங்கள் யோசிப்போம். ஒரு சரீரம் பாடுபட்டால், ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் பாடுபடுது. ஆக ஒரு ஆளுடைய வேதனை இன்னொரு ஆளுடைய வேதனை, ஒரு ஆளுடைய சந்தோஷம் இன்னொருவருடைய சந்தோஷம். நானா இயற்றி எதையாவது சொல்ல இல்ல, வேதம் எனக்கும் உங்களுக்கும் போதிக்கிறத வருஷா வருஷத்துக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினதை தான் நான் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். குறைவுகளை விசாரியுங்க, நிறைவுகள்ல பங்களிப்பு செய்து அவர்களோட சந்தோஷப்படுங்க. ஏனென்றால் சபையினுடைய ஐக்கியமானது எப்படியெல்லாம் இருக்க போறது பின்னுக்கு பார்க்க போறோம். சபையினுடைய ஐக்கியத்தை குலைக்கிறது தான் எதிராளியினுடைய முதல் தந்திரம். அதுக்கு பிறகு தேவ திட்டம் எதுவுமே நடக்காது. சும்மா கூடலாம், கிழமை கிழமை நானும் நீங்களும் வந்து போகலாம், மூன்று மணித்தியாலும் பாடல் பாடலாம், ஜபிக்கலாம், எல்லாம் செய்துட்டு போலாம். ஆனால் தேவனுடைய திட்டம் மட்டும் நடக்காது. ஒரு புரோகிராமா நானும் நீங்களும் காரியங்கள் செய்யலாம், அவ்வளவுதான். ஞாயிற்றுக்கிழமை வருகிறதுனாலே மாத்திரம் நானும் நீங்களும் சபை அல்ல, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் உருவாக்க வேண்டும் இல்லைங்களா. ஒரு சரீரம் வளர்ந்து அந்த சரீரம் ஒரு மனுஷனாக மாறி அதனுடைய செய்கைகளை நடப்பிக்க வேண்டும். ஆண்டவர் சுவாசத்தை நாசிலே ஊதுகிற போது அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று வேதம் சொல்லுகிறது. ஜீவன் உருவாக வேண்டும், ஒரு அசைவு உண்டாக வேண்டும், ஒரு தொழில்பாடு உண்டாக வேண்டும், ஒரு கிரியைகள் நடப்பிக்க வேண்டும். அதை பற்றித்தான் இன்னைக்கு ஆவியானவர் திருவுளம் பத்துகிறார். வாசிங்க என்னோடு கூட மூன்று காரியங்கள், நாலிலிருந்து ஆறு வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். அதே பன்னிரண்டுல
வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே, ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே, கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றை நடப்பிக்கிற தேவன் ஒருவரே.
ஹல்லேலூயா. பாருங்க மூன்று காரியங்கள், வரங்கள், ஊழியங்கள், கிரியைகள், மூன்றும் சரீரத்திலே இருக்க வேண்டியவைகள், சபையிலே இருக்க வேண்டியவைகள். வரங்களில் வித்தியாசம் உண்டு. அவருக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, எனக்கு அவரை மாதிரி தாங்கன்னு கேட்கறதும் சில வழியில தவறா தான் இருக்குது. ஏனென்றால் ஆண்டவர் என்னை குறித்து எதை நிர்ணயித்திருக்கிறாரோ அதைத்தான் எனக்கு தருகிறார். அப்போ சில நடவடிக்கையில பாக்குறீங்க, அவர் அவர்களுக்கு தந்த வரத்தின்படியே அவர் அவர்கள் ஒவ்வொரு பாஷையிலும் பேசினார்கள் என்று சொல்லி, அவர் அவர்களுக்கு சொல்லி ஒரு வரம் கொடுக்கப்படுகிறது. அந்த வரத்தை குறித்து நானும் நீங்களும் அசதியாக இருக்கக்கூடாது. ஏன்னா அநேக நேரங்களில் இன்னொரு வரத்துக்கு நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கும் உங்களுக்கும் தந்த வரத்தை அனலூட்டி எழுப்பி அதை தந்த அந்த காரியத்தை நான் நடப்பிக்க வேண்டும். அதுக்காகத்தான் ஆண்டவர் என்னிடத்திலே தந்திருக்கிறார். தாளந்துகளை புதைத்து வைக்கிற பொல்லாத ஊழியக்காரனாய் நாங்கள் இருக்கக்கூடாது. ஊழியக்காரன்டா ஏதோ பாஸ்டர் மூப்பர் டீக்கர் அவங்கதான் ஊழியக்காரன் இல்ல. உங்கள்கிட்ட யார்கிட்ட எல்லாம் ஆண்டவருடைய வரம் வந்திருக்கோ அவரெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து ஒரு கிரியை எதிர்பார்க்கிறார், ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். சபைக்கு என்று சொல்லி, தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று சொல்லி ஏதையோ ஒன்றை எதிர்பார்த்து தான் அதை உங்கள்கிட்ட அவர் தருகிறார். அதை நானும் நீங்களும் புதைத்து வைப்போமானால், பாவிக்காமலே இருக்குமானால் ஆண்டவருக்கு அது பிரியமா இருக்காதுங்க. ஏன்னா அதை விட இது கிடைக்காம ஏங்கி கொண்டிருக்கிறவர்கள் அநேகம் பேர். இப்படியான வரங்களுக்காக, இப்படியான தாளந்துகளுக்காக இல்லையா, பாடல் பாடுகிறவர்கள் அவர்களுக்கு பாடுகிற வரம் கொடுத்திருக்கிறார். எனக்கு அப்படி இல்லை, நான் பாடினா அரவாசி பேர் கேட்க மாட்டீங்க. நான் எல்லாரோட சேர்ந்து அலேலியா சொன்னா மட்டும்தான் சகிக்கலாம், தனியா பாடவிட்டா என்ன சகிக்க முடியாது. அது அவர்களுக்குரிய வரம், அவர்களை பார்த்து நான் நல்ல சந்தோஷப்படுறேன். அவர்களுக்கு பாடல் பாடுகிற தாளந்து கர்த்தர் கொடுத்திருக்கிறார், வாத்தியக்கறிகள் வாசிக்கிறதை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் அவர்களையே பார்த்து சந்தோஷப்பட்டு அவர்களை பார்த்து பொறாமப்பட்டுக் கொண்டிருக்காத படிக்கு இப்ப என்னட்டு என்னத்தை தந்து வைத்திருக்கிறான் நான் முதல்ல கொஞ்சம் செக் பண்ணணும். ஏனென்றால் கண், சரீரம் முழுக்க கண்ணானால் காது எங்கேன்னு வேதம் கேட்குது, சரீரம் முழுக்க காதானால் கால் எங்கேன்னு வேதம் கேட்குது. வரம் என்பது வித்தியாசப்படும். அறங்களிலே வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. கொடுக்கிறவர் வந்து பிரச்சனை உருவாகணும்ன்றதுக்காக அப்படி பிரிச்சு பிரிச்சு கொடுக்கல. நல்லா கவனிங்க, எங்களுடைய தேவன் சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. எல்லாருக்கும் எல்லாவற்றையும் சம்பூரணமாய் பொழுந்தருளின எங்களுடைய தேவன் சமாதானத்தின் தேவன். ஏன் சமாதானத்தின் தேவன்? அப்ப வித்தியாசம் வித்தியாசமா கொடுக்கிறார். எல்லாம் ஒரே மாதிரி இருந்தா வேலை செய்யாதுங்க. இந்த அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இருந்தா பிடிக்க முடியாது, அதனால காரியங்களை பார்க்க முடியாது. அவர் தெரிந்ததா, அவர் ஞானமாய்த்தான் சில காரியங்களை செய்கிறார். வரங்களும் இருக்குது, மூக்காலேயும் மூச்செடுக்கலாம், வாயாலேயும் மூச்செடுக்கலாம் இல்லையா. ஆனா வாய்க்கு மோப்பம் பிடிக்கிற சக்தி கிடையாது. இவ்வளவு கதைக்குது, இவ்வளவு செய்து சாப்பிடுது, வாய்க்கு மோப்பம் பிடிக்கிற சக்தி கிடையாது. மூக்குக்கு மட்டும்தான் இருக்குது சரியா. மூக்குக்கு சாப்பிட தெரியாது, சாப்பிட இல்லாம சாப்பிட்டுட்டு அதுல இருந்து வெளியில வரும், அது வேற விஷயம். உள்ளுக்கு போக தெரியாது இல்லையா. உள்ளுக்கு போறதுக்கு வாய் தான் வச்சிருக்கிறாண்டவர். வரங்கள் என்றது இப்படித்தான் வித்தியாசமா இருக்கும். அது அதது செய்தா தான் சரியா இருக்கும் இல்லையா. தயவு செய்து சபை விழிப்புணர்வாகணும், எல்லாரும் தேடி அதுக்காக வரம் இல்லாட்டி அடுத்த காரியம் என்னன்னு பார்க்கணும் சரியா. எல்லாருக்கும் வரம் இருக்குன்னு நான் சொல்ல வரே இல்ல. இப்ப நான் உதாரணம் சொல்லணும்னா வரங்கள் வித்தியாசம். அந்த வரம் அநேகம் பேர் அவர் மாறி வேணும், இவரை மாறி வேணும், அவா மாறி வேணும், இவா மாறி வேணும்னு கேட்கக்கூடாது இல்லையா. அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமும் கூட. நீர் என்னை, பவுல் கேட்டார், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் ஆண்டவர். பவுல் தன்னுடைய சர்டிபிகேட்டை, தான் படிச்ச பட்டப்படிப்பு எல்லாத்தையும் தூக்கி முன்னுக்கு போடல. ஆண்டவரே எனக்கு இது தெரியும் அது தெரியும், இதுல இருந்து ஏதாவது ஒரு ஒரு சாய்ஸ் ஒன்று செய்யும் நீரே என்று சொல்லி சொல்ல இல்ல. நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், இதுதான் கேள்வி. ஏன்னா அதை அடுத்த காரியத்தில் பார்க்கலாம். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, சாமுவேல் சொன்னார், அந்த சவுலிட்ட சொன்னார், பலிகளை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் ஆட்டுக்கடாக்களை நினைத்தை பார்க்கிலும் கீழ்படிதலும். ஆக நானும் நீங்களும் வந்து இங்கே காணிக்க போறதோ தசமபாவம் போறதோ அதுகளை விட அவர் எனக்கு என்ன செய்ய சொல்லியிருக்கிறார்ன்றதை கேட்டு அதன்படி நடக்கிறது தான் அவருக்கு மிக பிரியம். அவர் சொன்ன அந்த ஆடு மாடெல்லாம் என்னுடையது, உலகத்தில் திரிகிற ஆடு மாடெல்லாம் என்னது, எனக்கு வேணுமென்னா நானே அடிச்சு சாப்பிட்டு போயிடுவேன், நீங்க கொண்டு கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. பணமும் அப்படித்தான் இல்லையா. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே பெற்றோம் என்று சொல்லி வேதம் சொல்லிருக்காரு. எல்லாவற்றையும், எதை நாங்க உண்டாக்கினோம் பிறக்கும் போது, நிர்வாணியே வந்தோம் இல்லையா, எதை கொண்டு வந்தோம் வரும்போது, எல்லாமே கடன், எல்லாமே கடன், எல்லாம் இலவசம். பார்வோன் கேட்டார் யாக்கோபிட்ட, உங்களோட வயசு என்னன்னு சொல்லி. அவர் வயசு என்னன்னு சொன்னார்ன்னு எனக்கு தெரியாட்டும், அவர் ஒரு வார்த்தை சொன்னார், பரதேசியாய் நான் சஞ்சரித்த நாட்கள் என்றார். அவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனுஷன், அவ்வளவு பெரிய ஒரு சந்ததியை உருவாக்கின ஒரு மனுஷன் இல்லையா, தேவ தூதர்களை தரிசனமாய் கண்ட ஒரு மனுஷன் இல்லையா, எவ்வளவு நாள் தேவன் அவரோட கூட இருந்து அவரை போற இடங்களில் எல்லாம் அவரை ஜெயங்கொள்ள செய்தார். அப்படிப்பட்ட ஒருவர் சொல்லுகிறார், நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்களை பற்றி சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு தாழ்மை இல்லையா, எவ்வளவு ஒரு தாழ்மை. நாங்க வாழ்ந்த கொஞ்ச நாட்களே சாதிச்சதை குறித்து பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, அதுல எதுவுமே இல்லையா. ஆண்டவருக்கு, ஆண்டவர் எங்களை கொண்டு ஏதாவது செய்யாவிட்டால் எங்களிடத்துல எதுவுமே இல்லை என்பதுதான் உண்மை இல்லையா. ஒரு நிமிஷத்துல அவர் என்னுடைய சுவாசத்தை பிடிப்பாரா இருந்தால் நான் போய்விடுவேன், நீங்க காணாத இடத்துல நான் இருப்பேன், அதுக்கப்புறம் என்ன கொஞ்ச நாளே என் பேரும் மறந்து போயிடும், நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது இல்லையா. எத்தனையோ பேர் எங்களோட வாழ்ந்தார்கள், இன்னைக்கு எத்தனையோ பேர் இல்லாம இருக்கிறார்கள் இல்லையா. கவனிங்க, தேவனுக்கு செவி கொடுக்கிறது மிகவும் முக்கியம். ஏன் சொல்லி சொன்னால் பாருங்க, கலாத்தியர்ல ஒரு வசனத்தை வாசிங்க தயவுசெய்து. கலாத்தியர் ஒன்றுல வாசிங்க, முதலாவது அதிகாரம் 15-17 வரைக்கும் வாசிங்க.
அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவரிடத்தில் எருசலேமுக்கு போகாமலும் அரபு தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன்.
பாருங்க, சிறு வயதிலிருந்தே ஒரு நல்ல யூதருக்குரிய எல்லா முறைகளின்படியும் நியாயப்பிரமாணத்தில் எந்தவித குறையும் வைக்காமல் தாயின் கருவிலிருந்து வந்ததிலிருந்து அவர் அப்படி வளர்த்த தேவன் ஊழியத்துக்கென்று அழைக்கும் போது என்ன செய்யறாரு தெரியுமா? புறஜாதிகள் இடத்துல போன்றார். அதுவரைக்கும் ஆசாரியத்துவமாய் எந்தவித குற்றமும் சொல்லப்படாதவனாய் வளர்ந்து எல்லா கலைகளையும் கற்று வருகிறவனை பார்த்து சொல்றார், நீ அரபு தேசத்துக்கு போய் அங்க போய் சுவிசேஷம் சொல்லுன்னு சொல்லி. நானா இருந்தா யோசிப்பேன், இது என்னுடைய யோசனையா அல்லது பிசாசு தேவதூதன் வந்து மாறி வந்து எனக்கு சொல்லுதா? இதை போய் இதை பற்றி ஒரு ஆலோசனை போய் கேட்போம் போயிருக்கா? முந்தி இருந்த அப்போஸ்தலர் மாட்ட போய் கேட்போம்னு சொல்லாம அவர் சொல்றார், யாரோடையும் யோசனை பண்ணாம, யாரோடையும் யோசனை பண்ணல, உடனே அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படிந்தேன் சொல்லுகிறார். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற காரியங்கள் தயவு செய்து பிழையா விளங்கிக் கொள்ளாதீங்க. ஆவியானவருடைய வெளிப்படுத்துதலை நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், நிச்சயிக்க வேண்டும் என்பது உண்மை. ஆனால் அந்த பரம தரிசனத்துக்கு எப்போதுமே கீழ்ப்படியவே வேண்டும். நீங்க லேட்டா கீழ்படியலாம், சரியா? என் ஆண்டவர் ரொம்ப பொறுமைசாலி. சில வழியில நீங்க உடனே கீழ்ப்படியாட்டலாம், பின்னாலேயே வருவார், லேட்டா கீழ்ப்படியலாம். ஆனால் முதல்ல இருந்த அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு பிறகு இருக்காது. அது மட்டும் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல இருந்த இலகுவான வழிமுறைகள் உங்களுக்கு பிறகு இரண்டாம் தர நீங்க கீழ்படியும் போது உங்களுக்கு இருக்காது. நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. அதுல இடைஞ்சல்கள் இருக்கும், அதுல முள்ளுகள் இருக்கும், அதுல தடைகள் இருக்கும், அதுல வேதனை இருக்கும். ஆண்டவருடைய வழி முதல்ல சொல்லும் போது போகணும். எல்லாம் நீங்க வேதத்துல பழைய பரிசுத்தவான்கள் எல்லாரையும் எடுத்து வாசி பாருங்க. முதத்தரம் சொன்னோன்னு கீழ்படியாம இரண்டாம் தரம் கீழ்படிஞ்சு போயிக்கல, அவர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை எல்லாம் வருதுன்றது கவனியுங்க, சரியா? இது எங்களுக்கு திருஷ்டாந்தமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எங்களை அநேகம் பேர் சில வழியில ரெண்டாவது மூன்றாவது நாலாவது நேரம் தான் கீழ்ப்படிஞ்சிருப்போம். ஆனா அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு தேவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு குறைவாக இருக்கும். அவர் உதவி செய்வார், ஆனா குறைவா இருக்கும். என்ன ஆரம்பித்து சொன்னார், நான் உன்னை கூட்டிட்டு போகணும்னு சொன்னார். கீழ்ப்படியாம இரண்டாம் தரம் ஓகேன்ற ஒரு மாதிரி அரமனதோடு சொல்லேக்க அவர் சொன்னார், நீ போ, நான் பின்னுக்கு நிக்கிறேன், நான் ஒரு ஆளை கூட அனுப்புறேன், நான் வரமாட்டேன், நான் ஒரு ஆளை கூட அனுப்புறேன், போ, சரியா? ஆபிரகாம் எப்ப கூப்பிட்டா தெரியுமா? தகப்பனோட கூப்பிட்டார். அப்பதான் அந்த அழைப்பு வந்தது, வா என்று கூப்பிட்டார். எங்க நான் காட்டுக்கிற தேசத்துக்கு போவோம், வா. தகப்பன் வந்து மகனுடைய பேர்ல இருந்த ஒரு நகரம், ஆரான் என்று சொல்லுகிற ஒரு நகரம், அவன் செத்து போனான், அவன் ஞாபகமா அதுலயே கேம்ப போட்டு அங்கேயே இருந்துட்டார். இவரும் அங்கேயே இருந்துட்டார். கொஞ்ச நாள் பார்த்தார், ஆண்டவர் கிளம்புற மாதிரி இல்ல, இப்ப சொன்னார், போ, நான் உனக்கு காண்பிக்கிறதுக்கு போ, வா இல்ல போ. வழங்கிக் கொள்ளுங்க. ஆண்டவர் அவருடைய அழைப்புக்கு செவி கொடுக்க வேண்டும். நாங்க அதனாலதான் நான் சொல்றேன், ஒவ்வொருவருடைய அழைப்பும் விசேஷமானது. நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. மற்றவர்களுக்கு இருக்கிறதே உங்களுக்கு வேணும் என்று சொல்லி அதையும் நீங்க இச்சித்துக் கொள்ளாதீங்க. இப்ப உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு உள்ளது, அது ஆண்டவர் விசேஷமா உங்களுக்கு மாத்திரமே கொடுத்திருக்கிறார். அதுல உண்மை உள்ளவராயிருங்க, அதுல முழு பெலத்தோட இருங்க. அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ நல்லா விளையாடுங்க. ஒரு அவயவம் பாடுபட்டால் சரீரம் முழுவதும் பாடுபடுது, எல்லா அவயவமும் சேர்ந்தான் பாடுபடுது. இந்த கை அசையோடு மண்டா இங்க ரத்தம் ஓடி எங்கெல்லாம் போய்தான் இங்க வருது. ஆக இந்த கை அசைகிறதுக்கும் இந்த நரம்புகள் மூளையிலிருந்து வருகிறதுக்கும் எல்லாம் வேலை செய்தாதான் இந்த கை அசைய முடியும். நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. அதே மாதிரி சபையில நீங்க செய்யற காரியங்கள் சின்னதா இருக்கலாம், பெரியதா இருக்கலாம், இல்லையா? அதனால எந்த குறைவும் இல்லை. மாறாக அது இல்லாட்டில் தயவு செய்து நீங்க எல்லாரும் உங்களோட சில காரியங்களை மாறி செய்து பார்த்தா தெரியும், அவர்களுக்கு குறித்த மரியாதை நீங்க கொடுப்பீங்க. இந்த துப்புரவாக்குறாக்கள் வெளியே ஒரு நாலு கிழமை ஒரு ஆள் புதரை ஆக்கள் செய்து பாருங்க. அதுக்கு பிறகு இந்த துப்புரவாக்குறாக்களை பார்த்தோன்னு உங்களுக்கு ஒரு மரியாதை வரும். அந்த டீ எல்லாம் போட்டு எல்லாம் வந்து ஓடி ஓடி கப்பல்லாம் எடுத்துன்னு கழுவுவாங்களே, அது ஒரு நாலு கிழமை செய்து பாருங்க. அதுக்கு பிறகு அடுத்த முறை அவங்களுக்கு அணைக்க ஒரு செலவுட்டு அடிப்பீங்க, சரியா? இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறது. அவர்களுடைய அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல போய் பாருங்க, போய் பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி. அதை நான் செய்யாதபடிக்கு அதை குறித்து நான் எந்தவித தீர்ப்பும் சொல்றது தேவனுக்கு முன்பாக பிரியமில்லாத ஒரு காரியமாயிருக்கு. ஹல்லேலூயா. உள்வாங்கிக் கொள்றீங்களா? கர்த்தருக்குள்ள தேவன் எங்களை, அதாவது ஊழியங்கள் எல்லாம் அதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு வேதம் சொல்லுது. எப்படின்னு சொன்னா பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் படிக்கு. இங்க மனம் திரும்புதலை பற்றி நான் இப்ப பேசல, இப்ப நான் சொல்றதெல்லாம் சீர் பொருந்துவோம். மனம் திரும்பியாச்சு, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, இனி நாங்க செய்ய வேண்டியது சபையில சீர் பொருந்தணும் இல்லைங்களா. சீர் பொருந்தினால் நிறைய காரியங்கள் நடக்கும். சந்தோஷமா செய்யும் போது ரெண்டு பேர் கூட பத்து பேரோட வேலையை செய்யலாம் தெரியுமா உங்களுக்கு. துக்கமா இருந்தீங்கன்னு சொன்னா இருபது பேர் கூட ரெண்டு பேர்ட வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டீங்க. அதுதான் உண்மை. கர்த்தருக்குள்ள உற்சாக மனதோடு இருந்தா அதான் யோனத்தான் சொன்னான், வா கர்த்தருக்காக நம்முடைய சௌரியத்தை காட்டுவோம் வா. ரெண்டு பேர் தான், ரெண்டே ரெண்டு பேர் தான் போனாங்க. விளங்கிக் கொள்ளுங்க, கர்த்தருக்காக வைராக்கியம் கொள்ளும் போது நாங்கள் எங்களுடைய தொகை முக்கியம் அல்ல இல்லையா. தேவன் எங்களோடு கூட இருக்கிறாருங்கிற அந்த ஒரு பலன் மட்டும் போதுமானதா இருக்கிறது. ஹலலூயா. சரி வாசிப்போம். ரெண்டாவது காரியம் என்ன? ரெண்டாவது காரியம் ஊழியங்கள். வாசிங்க சார், 12:5
ஊழியங்களிலே வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே.
ஹலலூயா. பாருங்க, ஊழியங்களிலே வித்தியாசம் உண்டு. ஊழியங்களிலே வித்தியாசம் உண்டு சொல்லி நிறைய உதாரணங்கள் நான் உங்களுக்கு காண்பிக்கலாம். ஒரு உதாரணம் சொல்றேன், பிலிப் என்கிற மனுஷனை பற்றி உங்களுக்கு தெரியும். அவருக்குள்ள ஒரு விதமான அழைப்பு இருந்தது, ஜனங்களுக்கு சுவிசேஷத்து சொல்லுவார், தேவனை பற்றி மகிமையை சொல்லுவார். சொல்லும் போதே ஜனங்கள் எல்லாரும் அவரை அவர்கிட்ட தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் வரைக்கும் போவாங்க. கவனிங்க, ஞானஸ்தானம் வரைக்கும் ஒப்பு கொடுத்து போயிடுவாங்க. மந்திரியும் ஞானஸ்தானம் எடுத்தார், ஜனங்களும் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஆனா பேதுரு தான் வந்து இவர்கள் இன்னும் பரிசுத்த ஆவிய பெறல அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவிக்கு பேதுரு வந்து ஜெபிக்க வேண்டியதா போச்சு. இது ரெண்டு மூன்று இடத்துல நடந்திருக்கிறது. ஆக ஊழியங்களை ரெண்டு பேரும் ஊழியங்களில் இருக்கிறாங்க. ஒரு ஆள் ஞானஸ்தானம் வரைக்கும் கொண்டு போறார், மிச்ச காரியத்தை செய்யறதுக்கு இன்னொருத்தர் வார. ஆனால் கர்த்தர் தான் ஊழியங்களை பகிர்ந்து கொடுத்தவர். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, கொடுத்தவர் ரெண்டு கர்த்தர் கிடையாது. அதான் பவுல் கேட்டார் இந்த கொரிந்து நிறுவனத்தில், முதல்ல கேட்கிறார் இயேசு பிரிந்திருக்கிறாரா, இயேசு பிரிந்திருக்கிறாரா. ஏன்னா ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் ஒருவன் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்று ஆளாளுக்கு ஒரு கட்சி பண்ணிக்கொண்டிருக்கிறீங்களே. பவுல் இயேசு பிரிந்திருக்கிறார், ரெண்டு இயேசு இருக்கிறாரா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, சிலுவையில் அறையப்படாத இயேசு, அப்படி இருக்கிறாரா சபையல் வழியா? இல்லையே, ஒரே இயேசு தானே, ஒரே ஆவியானவர் தானே. ஊழியங்களிலேயும் வித்தியாசம் உண்டு. அதுக்கேற்ற ஊழியங்கள் வித்தியாசமா தான் இருக்குது. வலது கை கொண்டு ஒரு ஊழியம் வச்சுக்கிறோம், இடது கை கொண்டு ஒரு ஊழியம் வச்சுக்கிறோம். வலது கை செய்யற பக்கத்தில் இடதுக்கு போய் செய்ய முடியாது. கைதானே அப்படின்னு சொல்லிட்டு இடது கையால செய்து பாருங்க, இருக்கா வாய்க்காது இல்லையா, அது மாதிரி இருக்காதுன்ற. அதே மாதிரி இந்த காரியங்கள் எல்லாம் என்னன்னு சொன்னா பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிங்க. அதுல அந்த ஊழியங்களில் 2:7 வாசிங்க, கலாத்திய 2:7.
அதுவும் இல்லாமல் விருத்தசேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால்.
ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஊழியங்கள்ல வித்தியாசம் இருந்தாலும் அந்தந்த ஊழியம் செய்கிறாக்களை யார் பலப்படுத்துறது? கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஆக அந்த ஊழியம் செய்யறவர்களுக்கு தான் அது வரும். அதுல இருந்தே அதை அறிஞ்சு கொள்ளலாம், ஓ இது கர்த்தரால் உண்டான ஊழியம். ஏனென்றா அவர்களுக்கு மாத்திரம்தான் அது வாய்க்கும் இல்லையா. இதனால யாரையுமே குறைப்படுத்தி பார்க்கறது என்பது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. மாறாக ஊழியங்களில் வித்தியாசம் இருந்தாலும் கர்த்தர் யூதருக்கு அப்போஸ்தலனா இருக்கும்படிக்கு பேதுருவை தெரிந்து கொள்கிறார், அதே நேரத்தில் பவுலை தெரிந்து கொள்கிறார் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனா இருக்கும்படிக்கு. இதை மாறி செய்தால் சரி வந்திருக்காது. அதனாலதான் அவர் சொல்றார், என்னை பலப்படுத்தினவர். இதை ஜனங்களும் அடையாளம் கண்டுகொள்றாங்க. அதான் அந்த வசனத்தின் முக்கியமான இதுன்னு சொன்னா, அதுவும் அல்லாமல் அதாவது அதுக்கு மேல் வசனம் சொல்லுது, தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே, அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படிக்கு பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படிக்கு என்னையும் பலப்படுத்தினபடியினால் என்று சொல்லி அந்த ஊழியத்தை தேவனே அவர்களுக்கு பிரித்து கொடுத்திருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அடையாளம் காண்கிறார்கள் இல்லையா. அது மிக முக்கியம். சபையில இன்னொரு ஆண்டு ஊழியத்தை நான் தேவையில்லாம தூக்கி போட செய்ய ஒன்றும் இல்லை. தேவையான நேரத்தில் நான் தோள் கொடுக்கலாம் இல்லையென்று இல்ல, ஆனால் அவர்களுடைய ஊழியம் அவர்களுடைய ஊழியம்தான் இல்லையா. அதுல நான் போறேன்னு சொன்னா அது ஆசீர்வாத குறைச்சலா இருக்கும், அதுல பிரச்சனைகள் உண்டாக பார்க்கும். ஆக கலகத்துக்கு தேவன் இல்லை என்றபடினால சபை எல்லாம் வந்து ஒருமனப்பட்டு ஒரு சரீரத்தில் எப்படி ஒரு ஒரு இடத்துல வேதனை வரும்போது இன்னொரு அவயவம் அதுக்காய் பாடுபடுதோ எப்படி சந்தோஷப்படுகிறதோ அதே மாதிரி சபைகளும் இயங்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய அவருடைய கட்டளையும் அவருடைய விருப்பமும் அதுதான். அதுக்காகத்தான் அப்படி எல்லாத்தையும் உருவாக்கி வச்சிருக்கிறார். ஆனா நாங்கள் எங்களை சபையிலே அடையாளம் காண வேணும், இனம் கண்டுகொள்ள வேணும். அதே நேரத்தில் நாங்கள் சபைக்கு உழைக்கும்படிக்காக அதிலே சேர்க்கப்பட்டிருக்கிறவர்கள் அந்த அறிவு எங்களுக்கு வேணும். அது மிகவும் முக்கியம். நான் நினைச்ச நேரத்தில் விட்டுட்டு போறதில்ல இல்லைங்களா. ஒரு துண்டு வெட்டி எடுத்தால் எவ்வளவு வேதனை, நல்லா யோசிங்க பார்ப்போம். அந்த இடம் திருப்பி மூடுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் இல்லையா, அது ஒரு பலகீனப்படுத்துது இல்லையா அந்த சரீரத்தை. ஆக சரீரத்திலிருந்து இந்த கை பிரிஞ்சு போனால் மிகவும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இல்லையா. ஆண்டவர் சில அவயவங்களை வளர்ற மாதிரி வச்சிருக்க இல்ல. நண்டுக்கு காலை முறிச்சு போட்டு போட்டா திருப்பி கால் வளரும்னு சொல்றாங்க. முதலைக்கு பல்லு விழுந்தா திருப்பி முளைக்கும்னு சொல்றாங்க. மனுஷருக்கு அப்படி இல்ல சில விஷயங்கள். தலைமையில தவிர மிச்சம் எல்லாம் பெருசா வளர்றதில்ல. அதுக்கு பிறகு போனா போனதுதான். சபையிலையும் அப்படித்தான், சில விஷயங்கள் போனா போனதுதான், அது அந்த இடத்தை நிரப்ப முடியாது. அதனால நாங்கள் கவனமா இருக்கணும். எதை செய்தாலும் ஏனோ தானோ செய்யாம நான் எதற்காக கிறிஸ்துவனுடைய அந்த சரீரமாகிய சபையிலே இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை விளங்கிக் கொள்ளணும் இல்லையா. அந்த சரீரத்துக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கும்படிக்கு தான் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். இன்னொரு வேதவசனம் சொல்லுது, ஒருவருக்கொருவர் நீங்கள் அவயவங்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த கையால் இப்படி சொல்கிற மாதிரி ஏ இல்லையா, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது இல்லையா. பிரச்சனைக்கு தேவைக்கு வர்ற மாதிரி இதுக்கு அதுல பிரச்சனை கை டக்குன்னு போகுது. பக்கத்துல இருக்கிறா கூப்பிட்டு சொல்லுவாரா அதுக்கு, சொல்லுங்க பாப்பா இருக்கா இல்லையே. அது மூளை தலை சொல்லுது இங்க ஒரு பிரச்சனை இருக்கு, உடனே கை போய் குத்துதா, கண்ணை குத்துதா, நீ ஏன் கண்ணை கவனிக்கல, சரியா இருக்கல அப்படின்னு சொல்லி கை போய் கண்டிக்குதா முதல்ல கண்ணு இல்ல என்ன ஏ கை போய் குத்திச்சுன்னா தலைக்கு தான் வேதனை. ஆக சபையில இசைவாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. இசைவாய் என்று சொல்லும் போது முதல்ல நாங்க எங்களை முதல்ல இந்த சபைக்குரியவர்களாய் நாங்க எங்களை ஐடென்டிஃபை பண்ணணும். அது மிக முக்கியம். எனக்கும் சபைக்கும் சம்பந்தம் இல்ல. நான் யாரோ உங்களோட எந்தவித ஒப்பந்தமும் எனக்கு இல்ல. நான் நினைச்ச நேரத்தில் விட்டு விலகி போயிடலாம்ன்ற நினைப்போட தயவு செய்து யாரும் இருக்காதீங்க இல்லையா. ஏனென்றால் உங்களையும் என்னையும் விலைக்கிரயம் கொடுத்து ஒருவர் வாங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அது எப்பேற்பட்ட விலை என்பதை எனக்கு வார்த்தையில சொல்ல முடியாது, அது உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதனால அவர் எங்களை அப்படி ஒரு விலைக்கிரயம் கொடுத்து ஏதோ ஒரு இடத்துல வைக்காம தன்னுடைய சரீரத்தில் வச்சிருக்கிறார். அதுதான் மிகவும் முக்கியம். ஆக எல்லா அவயவங்களும் எதுக்காக பாடுபடுது தெரியுமா, சரீரம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் பாடுபடுது இல்லையா. கிரியைகள் நடக்கணும், செயல்கள் நடக்கணும், வரங்கள் இருக்குது. ஆனால் தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாம் வரத்தால நிரம்பி இருக்குதா இல்ல, எல்லாத்துக்கும் மோப்பம் பிடிக்கிற சக்தி இருக்குதா, கையை கொண்டு எங்கேயாலும் வச்சு மணந்து பாக்குறீங்களா இல்ல, கையில பஃபியூம் அடிச்சாலும் மூக்கு கிட்ட தான் கொண்டு வரணும், நீங்க வேற வழி இல்ல இல்லையா, சரிதானா. ஆக வரங்கள் கொஞ்சம் தான், உடம்பு முழுக்க வரம் இல்லையா. இந்த நாய்க்கு 600,000 மன வித்தியாசம், மோப்ப வித்தியாசம் தெரியுமா மூக்குல, 600,000 or 6 million எனக்கு தெரியல. எங்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு சின்ன, எங்களை தடிமம் வந்துட்டு அதுவும் தெரியாது, மூக்கு அடைச்சிடும். அப்ப நாய் மாதிரி எனக்கு ஒரு மூக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா நீங்க நிம்மதியா இருக்க மாட்டீங்க. மனுஷருக்கு ஏற்ற மாதிரி அளவு தான் ஆண்டவர் கொடுக்க முடியும். அதுக்கேற்ற வரம் இருந்தா போதும், சரீரத்துக்கு ஏற்ற வரம் இருந்தா போதும் எங்களுக்கு. அப்படியே நாங்க செயல்படுவோமே, பெரிய விஷயங்கள் இல்ல. ஆண்டவர் சொல்றார், என்னுடைய நுகம் சுமப்பதுக்கு இலகுவாயிருக்கும். கீழ்ப்படுதலை நீங்க என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கன்னு ஆண்டவர் தன்னிடத்துல கூப்பிடுறார். அதை முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டி இருக்கிறார் இல்லையா. ஏதோ கற்பனை கதை இல்ல, ஆண்டவர் வாழ்ந்து காட்டி இருக்கிறார். அதை ஃபாலோ பண்ண சொல்றார், அவ்வளவுதான். பெரிய கஷ்டமான தியரி கிடையாது இதெல்லாம் இல்லையா. பாருங்க, ஊழியங்கள்ல வித்தியாசம் இருக்கட்டும், இருக்கட்டுமே. அவர் அந்த ஊழியம் செய்தா நான் இந்த ஊழியம் செய்துட்டு போறேன், எகேன்ஸ்டும் செய்வோம். எவ்வளவு சுகமா எல்லா காரியங்களும் முடியும். நல்லா யோசிப்பாங்க, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் கை கொடுங்க. நான் நிறுவோம் சொல்ற ஒரு காரியம் பாரமாவே இருக்காது. 5 பேர் சேர்ந்து ஒரு சாமான தூக்கி பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு ஆள் தூக்கினா கொஞ்ச நாள் தூக்குவார், அதுக்கு பிறகு அவர் விழுந்து படுத்துருவார். அவருக்கு முதுகுக்குள்ள பிடிச்சிக்கொள்ளும், அங்க பிடிச்சிக்கொள்ளும், அவரால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுக்கு பிறகு இந்த நாலு பேர்ல ஒரு ஆள் தான் போகணும் திருப்பி. ஆக முதலே நாங்க பலம் கொடுப்போம். ஒரு ஆளே எல்லா பாரத்தையும் சுமக்க முடியாது, அது அவருடைய பிரச்சனை, அவர் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லாதீங்க. தயவு செய்து முடிந்த வரைக்கும் சரீரத்திலே ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவும் பாடுபடும். அதுக்காக நீங்க சாப்பிடாதீங்க சிஸ்டர், நானும் சாப்பிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு இல்ல. அவங்களுக்குரிய காரியம் அவங்களுக்குரிய சிலது இருக்குது, அதெல்லாம் விட்டுருவோம். சரியா, எங்கெங்க ஹெல்ப் பண்ணணுமோ அங்கெல்லாம் ஹெல்ப் விசாரிங்க, கேளுங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறதா இல்லையா, அதுல இருக்கிற பாரம் எவ்வளவு குறையும் தெரியுமா, கேளுங்க. மூன்றாவது காரியம், அதே ஒன்று குறைந்தியல்ல,
கிரிகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்புகிற தேவன் ஒருவரே.
அல்லேலூயா. பாருங்க, கிரியைகளிலும் வித்தியாசம் உண்டு. அதாவது நல்லா வழங்கிக் கொள்ளுங்க, வரம் வேற, ஊழியங்கள் வேற, இப்ப கிரிய. கிரியன்றது மூன்றாவது காரியம். இப்ப எனக்கு வரமும் இல்ல, எனக்கு ஊழியத்துக்கும் அழைக்க இல்ல, நான் என்னத்த பிரதர் செய்யறது, நான் என்னத்த சிஸ்டர் செய்யறது, நான் ஒரு களிமண், நான் ஒரு கடல் மண், நான் ஒரு செம்மண், ஏதோ ஒரு மண், இப்படி என்னே சொல்லிக்கொண்டே காலத்தை கழிக்கலாம்னு இருக்கணும் எல்லாரும் இல்ல. கிரியைகளை நடத்துக்கும்படிக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய கிரியைகளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. வரம் இல்லாட்டிலும் பரவாயில்ல, ஊழியம் இல்லாட்டிலும் பரவாயில்ல, கிரியை இருக்கே. அதேதான் என்ன சொல்லுது, அவன் ஆபிரகாம் கிரியைகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். எங்க பலிபடுத்து நடியில வந்து அங்க பலி கொடுக்கிற இடத்துல வச்சுதான் ஆண்டவர் அடையாளம் கண்டு கொண்டார் அவனை. ஹல்லேலூயா. பாருங்க, கிரியைகளிலும் வித்தியாசம் இருக்கு. எல்லாவற்றையும் எல்லாவருக்குள்ளும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. விளங்கிக் கொள்ளுங்க, கிரியைகள்ல கூட வித்தியாசம் இருக்கு பாருங்க. அது ஆனா நாங்க பெருமைப்பட வேண்டியது எதுவுமே இல்லை. ஏன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு, வாசிங்க என்னோட கூட தயவு செய்து பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2:13 வாசிங்க. பிலிப்பியர் 2:13,
ஏனெனில் தேவனே நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்யையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார்.
அல்லேலூயா. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவராயிருக்கிறார். இந்த வசனத்தை இப்படியே வாசிச்சு விட்டுட்டு போனா நீங்கள் அல்லது இப்பவே கேட்கலாம் அல்ல பிறகும் கேட்கலாம், அப்படின்னா நாங்க விரும்புறதெல்லாம் தேவனால உண்டாகுதா, நாங்க செய்யறதெல்லாம் தேவனால உண்டாகுதா, அப்பே எங்களுக்கு பிரச்சனை, அப்பே எங்களுக்கு இல்ல பகை வருது, எல்லாம் இல்ல இல்லையா. வசனம் இப்படி சொன்னாலும் எபேசியர் 2:10 என்ன சொல்லுதுன்றதை கவனிங்க. எபேசியர் 2,
ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம், அவைகளில் நான் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரே.
ஹல்லேலூயா. கவனிச்சீங்களா, நற்கிரிகள் செய்யும்படிக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கிரியைகளை கூட நாங்கள் செய்யும்படிக்கு அவை எல்லாவற்றையும் அவர் என்ன செய்திருக்கிறார், முன்னதாக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆக நீங்க ஒரு நற்கிரியை செய்துட்டீங்கன்னா சந்தோஷப்படுங்க, அது தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறீங்க. ஆனால் உங்களால ஆன காரியம் அதன் தயவு செய்து நீங்க நினைச்சிடாதீங்க. நானும் அப்படித்தான், நான் யாருக்காவது ஒரு நல்ல கிரியை செய்தா, ஓ தேவன் எனக்காக என்றைக்கோ ஒரு நாள் முன்கூட்டியே முன்குறித்த ஒரு காரியத்தை நான் இப்ப நிறைவேற்றி இருக்கிறேன். இதுதான் சத்தியம். ஆண்டவர் அப்படி அவர் ஏற்கனவே உங்களை முன்குறித்திருக்கிறார் கிறிஸ்துவுக்குள்ள நற்கிரியல் செய்யறதுக்காக இல்லையா. நீங்க யாருக்கு உதவி செய்தாலும் சரி, யாரை காப்பாற்றினாலும் சரி, யாருக்கு சுவிசேஷம் சொன்னாலும் சரி இல்லையா, அதனுடைய பலனென்று சொல்லி ஒன்று உண்டு, ஆண்டவர் அதை கொடுக்கட்டும். ஆனால் என்னால ஏதாவது ஒரு காரியம் உண்டாயிருக்குது நடந்திருக்குது என்று சொல்லி நான் சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்ற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில அதை தேவன் எப்பவோ முன்குறித்து வைத்திருக்கிறார். நான் பாவியா இருந்த நாட்களே அதை முன்குறித்துட்டார். இவன் ஒரு நாளைக்கு இல்ல, ஒரு நாளைக்கு இயேசு ஏற்றுக்கொள்வான், ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி வந்தா பிறகு, அதுக்கு பிறகு ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு கண் திறந்து, அதுக்கு பிறகு ஒரு நல்ல கிரியை செய்வான்னு சொல்லி. நான் அல்ல, எனக்குள்ளே இருந்து நடப்பிக்கிற தேவனுடைய அந்த தீர்க்க தரிசனமான அந்த வார்த்தை, எனக்குள்ள என்றைக்கோ கேட்கப்பட்டு விதைக்கப்பட்ட அந்த சத்தியம், அதை வெளியரங்கமாகுது. அதான் அவர் சொன்ன ஒன்றுமே வறுமையா அவரிடத்திலே திரும்பாதான், எல்லாம் அதனுடைய கை செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் நடப்பித்து சாட்சியாக தேவனிடத்திலே திரும்புகிறது. வழங்கிக் கொள்ளுங்க, நற்கிரியைகள் செய்யறதுக்கு நீங்க சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஆனா அதையும் தேவனே முன்குறித்திருக்கிறார். ஆக கிரியைகள்ல வித்தியாசம் இருந்தாலும் கூட நானும் நீங்களும் ஒரே தேவனுடைய கிரியைகளாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்லா வழங்கிக் கொள்ளுங்க, அந்த நற்கிரியைகளை செய்யறதுக்கு நானும் நீங்களும் ஒரே பிதாவினாலே ஏற்படுத்தப்பட்டவர்களாயிருக்கிறோம். அது மிகவும் முக்கியம். அவர் யாராலையோ இவர் யாராலையோ அல்ல, எல்லாரும் ஒரே தேவனால நற்கிரியை செய்யறதுக்கு. ஏன்னா அனாதைகளுக்கு உதவி செய்யறது நாங்க மட்டுமா செய்யறோம், உலகம் பூரா செய்யறாங்க இல்லையா? ரட்சிக்கப்பட்டவனும் செய்யணும், ரட்சிக்கப்படாதவனும் செய்யணும் இல்லையா? எத்தனையோ நிறுவனங்கள் ஸ்தாபனங்கள் எல்லாம் உதவி செய்யறாங்க இல்லையா? அதே மாதிரி நிறைய நற்கிரியைகள், வயதுக்கு வியாதி எஸ்லை போய் பாக்குறது இல்லையா, அல்லது சிறையில இருக்கிறவர்களுக்காக குரல் கொடுக்கிறது, அல்லது மரண தண்டனைக்கு நிச்சயிக்கப்பட்டவர்களை விடுதலை பண்ணும்படி அல்லது அவருடைய தண்டனையை குறைக்கும்படியாக போராட்டம் நடத்துகிறது, அநேக இடங்களில் மனு கொடுக்கிறது இல்லையா? அப்படியான நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லது அந்த அப்படிப்பட்ட சிறைவாசத்தில் இருக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறது, இப்படியான காரியங்கள் நிறைய இருக்கிறது இல்லையா? இருந்தாலும் அப்பேற்பட்ட ஒரு கிரியைகளை நடப்பிக்கும்படிக்கு தேவன் எனக்கும் உங்களையும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். கவனிங்க, நான் முக்கியமான ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன், அதே எபேசியர்ல 3. ஏனென்றால் இவ்வளவு காரியங்களை நாங்கள் தெளிவாய் பிரித்து கொண்டு செயல்பட்டாதான், ஏனண்டா வரமில்லாத நாங்க வரத்துக்காக அலைகிறதும் இல்லையா, அதுக்காகவே வாழ்நாள செலவழிக்கிறதும், அல்லது ஊழியத்தினுடைய அழைப்பில்லாட்டி ஊழியத்துக்காகவே கஷ்டப்பட்டு ஆரந்தராட்டி நானே செய்யறேன் போ என்று சொல்லி தானே ஒரு தனிய ஒரு ஊழியத்தை துவங்கி அப்புறம் அதுல கிடந்து கஷ்டப்படுறது, அல்லது கிரியை செய்ய விடச்சுன்னா ஏதோ ஒரு கிரியை செய்யறதும், சொல்ல செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாம செய்யக்கூடாத நேரத்தில் போய் செய்யறதும், விளங்கிக் கொள்ளுங்க. அப்படியான அந்த குழப்பங்கள் இருக்கக்கூடாதுன்றதான் முக்கியமா சொல்றேன். ஆனால் இதெல்லாம் இந்த தெளிவு முதல்ல வேணும். முதல்ல நான் யார், கிறிஸ்துவுக்குள்ளே ஆண்டவர் என்னை எப்படி பார்க்கிறார், என்ன பாத்திரமாக தெரிந்து கொண்டார். அதான் தாவீது சொன்னார், கர்த்தாவே நான் உமக்கு என்ன செய்வேன், ஒன்று செய்கிறேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வாரன். ஹல்லேலூயா. நீர் என்னை எப்படி பார்த்திருக்கிறீரோ அப்படி ஒரு பாத்திரமாய் நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே, அவ்வளவுதான். அதுக்கு மிஞ்சி எனக்கு உங்களுக்கும் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் அது தனி, அது வரட்டும் வராம போட்டும், அதை பற்றி எங்களுக்கு வேணாம். ஆனா அவர் என்னை கொண்டு ஒரு காரணமாக தான் என்ன பிடிச்சிருக்கிறார், என்ன உருவாக்கி இருக்கிறார், என்னை வச்சிருக்கிறார். ஆக சபையில என்னுடைய பொறுப்பு என்ன, சபையில நான் எந்த விதமான அவயவமாய் இருக்கிறேன் இல்லையா, நல்லா விளங்கிக் கொள்ளணும். அதுல எந்த வித பிரச்சனையும் இல்லை, இந்த விரல் 5 விரல் எந்த விரலாயும் இருக்கலாம், அல்ல கால் விரலாயும் இருக்கலாம், காலில் விரல் இல்லாட்டி என்ன பிரச்சனை சொல்லுங்க, நடக்க முடியுமா, அல்ல ஒரு விரல் கூடிட்டாலும் பிரச்சனை, அதுக்கப்புறம் மனுஷர் மாதிரி பார்க்க மாட்டாங்க. 6 விரல் இருக்கிறாக்கல நீங்க மனுஷர் மாதிரி பாப்பீங்களா, இல்லையா? இருக்கிற அளவுக்கு தான் எல்லாம் இருக்கும், செயல்பட வேண்டிய அளவுக்கு சகலரும் செயல்பட வேணும், கூடவும் கூடாது குறையவும் கூடாது. அதான் வேதம் சொல்லுது, அவனவன் அழைத்த அழைப்பிலே நிற்க கடவன் வேதம் சொல்லுது இல்லையா, அழைப்பிலே நிற்க கடவன். முதல் அந்த அழைப்பை தெரிஞ்சு கொள்ள வேணும். நானும் நீங்களும் கட்டாயம் ஆண்டவரத்தில் கேட்க வேண்டிய ஒரு விண்ணப்பம் அது, என்னுடைய அழைப்பு என்ன ஆண்டவரே. அநேக பேருக்கு இது தெரியாமலே அரவாசி காலத்து கிறிஸ்துக்குள்ள சபைக்குள்ள நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அதனாலதான் குழப்பம், இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ, அந்த ஈசா இந்த 6 பேர் அனுப்பிக்க இவனா இருக்குமோ அவனா இருக்குமோ, இந்த மாதிரி இந்த ஊழியமா இருக்குமோ அந்த ஊழியமா இருக்குமோ, அதுவும் நல்லா தான் இருக்குது பார்த்தா. சிஸ்டரை கேட்டேன், வாங்க கேளுக்கு வாங்க, சிஸ்டர் சொன்னா நல்ல நாசூக்கா சொன்னா, ஐயோ பிரதர் நானுங்க பைபிள் வாசிக்கும், எப்படி பைபிள் வாசிக்கும், அவங்களுக்கு கொடுத்த ஊழியத்தின் அருமை உங்களுக்கு தெரியுது, அவங்க அதுல முழுமையா இருக்கிறாங்க. எனக்கு அங்க வேற விருப்பம் தான், ஆனா இங்க நான் பைபிள் வாசிக்கும், டைமுக்கு வராட்டி வாசிக்கல, அந்த மாதிரியான ஒரு புரிந்துணர்வு வேணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த ஊழியமா இருந்தாலும் அதுல ஒரு புரிந்துணர்வு வேணும், அதுல உற்சாகம் வேணும் இல்லையா, அதுல ஒரு தியாகம் வேணும், பொறுத்துக்கொள்ற சகித்துக்கொள்ற தன்மை வேணும். பாருங்க ஒரு வசனத்தை வாசிங்க, என்னோட எபேசியர் நிருபத்தில் மூன்றாவது அதிகாரத்தில் பத்தாவது வசனத்தை வாசிங்க.
உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக.
ஹலலூயா. பாருங்க, சபைக்குள்ளால என்ன தெரிய வரணுமா?
உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக.
கவனிங்க, உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய தேவனுடைய அனந்த ஞானமானது, அளவிட முடியாத, வாய் சொல்லில விவரிக்க முடியாத மகா பெரிய ஞானம் எதற்குள்ளால வெளிப்பட போகுதான்? சபைக்குள்ளால வெளிப்பட போகுது. ஆனா இன்றைக்கு சபைகள் அதையா வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறதே நான் ஒரு கேள்வியா வைக்கிறேன். அப்ப எங்களுடைய ஒரு பொறுப்பு எப்படி இருக்குது? தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? என்னுடைய அறிவை சபை வெளிப்படுத்த வேண்டும். துறைத்தனங்களுக்கு விரோதமாய், அதிகாரங்களுக்கு விரோதமாய், என்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட பரிசுத்த மனவாட்டி ஆகிய சபை என்னுடைய அறிவை மற்றவர்களுக்கு காட்டவேணும். ஹலலூயா. பிள்ளைகளிடத்துல பெற்றோர் நீங்க எதிர்பார்க்கறீங்க இல்லையா, என்னுடைய அறிவை இவன் காட்டணும்னு சொல்லி, அல்ல என்னோட அறிவா இருக்கணும்னு சொல்லி விரும்புறீங்க இல்லையா? அதே விருப்பம் தானே என்னுடைய தகப்பனுக்கும், அதே விருப்பத்தை தானே அவர் எங்களை எதிர்பார்க்கிறார். ஆனால் நாங்கள் அதற்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளுகிறோமா? கவனிங்க, கவனிங்க, உங்களோட வாழ்க்கையை கவனிங்க, சபையில உங்களோட வாழ்க்கையை கவனிங்க, உங்களோட பங்களிப்பை கவனிங்க, யோசிங்க. பிதாவினுடைய அனந்த ஞானத்தை நான் வெளிப்படுத்துகிறேனா? வெளிப்படுத்துறதுக்கு நான் தவறி இருந்தால் தேவனிடத்திலே நான் வெளியரங்கமாய் தேவனோடு நான் ஒப்புரவாக வேண்டும், தேவனிடத்திலே நான் மன்னிப்பு கேட்க வேண்டும். இன்னைக்கு திருவிருந்து பந்திக்கு முன்பாக நாங்கள் அங்கே எடுத்தோம், இங்கேயும் எடுக்க போகிறோம், எத்தனையோ தரம் எடுக்கிறோம். ஆனால் இது ஒரு குற்றமாக தேவன் பார்ப்பார். சில வழியில பார்க்கிறார், விளங்கிக் கொள்ளுங்க, இது ஒரு குற்றமாக பார்ப்பார். ஏண்டா தேவனிடத்தில் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை நான் செய்து முடிக்க தவறினவனாக அவருடைய ஐக்கியத்திலே நான் என்னை எப்படி சேர்த்துக் கொள்வது? நல்லா யோசிச்சு பாருங்க இல்லையா. கடைசி முயற்சிக்கிறவனாயாவது நான் இருக்க வேணும் இல்லையா? அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர், ட்ரை பண்ணு, இன்னும் முடியல, நான் ட்ரை பண்றேன். ஆக அவருடைய அனந்த ஞானத்தை சபையானது பிரதிபலிக்க வேண்டும், சபைகள் பிரதிபலிக்க வேண்டும், வெளியில இருக்கிறவர்கள் சொல்ல வேண்டும், ஓ இந்த ஜனங்கள் விசேஷித்து அறிவுள்ள ஜனங்கள். அன்னைக்கு பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து போகும்போது அவனுக்கு தெரிஞ்சிருந்தது கர்த்தருடைய பிள்ளைகள் அறிவுள்ளவர்கள் என்று சொல்லி. அதனாலதான் தானியலையும் அவங்களோட கூட்டத்தையும் பிடிச்சுன்னு போனாங்க இல்லையா. உலக அறிவை பற்றி நான் பேசவில்லை, மாறாக தேவ ஞானத்தை பற்றி நான் பேசுகிறேன் இப்ப நான். ஏன்னா உலக அறிவு மாறிக்கொண்டே இருக்கும், அது அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்கணும் இல்லையா, அதில் என்றைக்குமே ஒரு மாற்றம் இருக்கும். ஆனா தெய்வீக ஞானமானது மாறாத ஞானம், அந்த காலம் தொட்டு இந்த காலம் மட்டும் இன்னும் எத்தனை ஆயிரம் வருஷம் இருந்தாலும் அதே தான் எங்களை எல்லாருக்கும். அனந்த ஞானம் அவ்வளவும். இன்னொரு வசனத்தை வாசிங்க, அதுல கொலோசியர் 2:9 வாசிங்க.
ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது.
ஹலலூயா. பாத்தீங்களா, தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக, அதாவது சபைக்குள்ளாக வாசமாயிருக்கிறது. இந்த சபைக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? தெய்வீகம் இருக்கிறது. ஹலலூயா. அதான் நீங்க சொல்வீங்களே அசைவாடுதல் பிரசன்னம் என்றெல்லாம் சொல்வீங்களே, அந்த தெய்வீகம், அந்த தெய்வீகம் என்றது உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானம், சந்தோஷம், ஒரு திருப்தி. அதை நீங்க எங்கேயுமே பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. நீங்க எந்த ஒரு திருமண வீட்டிலேயோ, அல்லது ஒரு பிறந்த நாள் வீட்டிலேயோ, அல்லது எந்த கொண்டாட்டத்திலேயோ, அல்லது எந்த ஒரு மருத்துவமனையிலேயோ, அல்லது எந்த ஒரு வேலை செய்யற இடத்திலேயோ இப்படிப்பட்ட ஒரு ஆறுதலை உங்களுடைய இருதயம் அடையவே முடியாது. இங்க என்ன இருக்கிறது? தேவத்துவம் இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய சரீர பிரகாரமாக அதை தேவத்துவத்தை தேவன் வைத்திருக்கிறார். சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள் சொல்லி ஊழியக்காரெல்லாம் தலதலையா அடிச்சு சொல்றதுக்கு காரணம் இதுதான். ஒரு இடத்திலையும் கிடைக்காத ஒரு சமாதானம் இல்லையா. தேவன் தங்குகிற இடம் நல்லா பாருங்க, வரங்கள்ல வித்தியாசம் இருக்கட்டும், ஆனால் ஆவியானவர் ஒருவரே, பழைய வழிபாடுகள் இருந்த மாதிரி 33 தூதர்கள் நாங்கள் கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஆவியானவர். ஊழியங்களில் வித்தியாசம் இருக்கட்டுமே, கர்த்தர் ஒருவரே. எனக்காக ஜீவனை விட்டு அந்த ஒரே கர்த்தர் தான் எல்லா ஊழியங்களையும் கொடுக்கிறார் இல்லையா. கிரியைகள் வித்தியாசமா இருக்கட்டுமே, எல்லாரையும் சிருஷ்டித்து எல்லாருக்குள்ள எல்லாவற்றையும் நடப்பிக்கிற என் தேவன் ஒருவரே. எவ்வளவு ஒரு மன ஆறுதலா இருக்கு தெரியுமா? ஏனடா இது நான் செய்யற காரியங்கள் அவருக்கு திருப்தி படுத்துமோ இவருக்கு திருப்தி படுத்துமோன்னு நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஏனென்றால் என்னை கொண்டு நடப்பிக்கிற தேவன் ஒருவராயிருக்கிறார். சபைக்கு பக்தி விருத்தி உண்டாவதற்காகத்தான் இந்த காரியங்கள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. வரங்களானாலும் சரி, ஊழியங்களானாலும் சரி, கிரியைகளானாலும் சரி, சபைக்குள்ளே பக்தி விருத்தி உண்டாக வேண்டும். நல்லா பாருங்க, ஒன்றுக்கொண்டு விரோதமாய் நாங்கள் எந்த இடத்திலேயுமே செயல்பட முடியாது, கவனிக்காமலும் இருக்க முடியாது. அதாவது வந்து நிர்விசாரம் அப்படின்னு சொல்லுவார்கள். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஒரு சரீரம் இன்னொரு சரீரத்தை, ஒரு அவயவம் இன்னொரு சரீரத்தை அவயவத்தை பார்த்து நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஏனென்றால் ஒவ்வொன்றும் தேவை, அதுக்கு தேவை. இந்த கை பார்த்து சொல்ல முடியாது இந்த கை எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல முடியாது, இந்த கை இந்த கையை சொல்ல முடியாது, அல்லது கை காலை பார்த்து சொல்ல முடியாது. நாளைக்கே காலில் நடக்கலாம் போனா இந்த தடியை ஒண்டி காலுக்கு ஒத்து கொடுக்கறது இந்த கையா தான் இருக்க போகுது இல்லையா. நல்லா விலகிக்கொள்ளுங்க. சேதம் சரீரத்துக்கு தான், ஒத்து போகலைன்னு சொன்னால் சேதம் சரீரத்துக்கு தான். ஆனா இது எல்லாத்தையும் ஃபீல் பண்றது யாரு? தலை. யாரு? இயேசு இல்லையா. அவ்வளவு வேதனையும் அவர்கிட்ட தான் போகுது. சரி, காலில் அடிபட்டாலும் தலையிலதான் நோ தெரியுது, கையில் அடிபட்டாலும் தலையிலாம் நோ தெரியுது இல்லையா. எந்த வியாதி என்னாலும் தலைக்கு தான் வருது. ஆக தலையில என்னதான் இருந்தாலும், தலையில இருக்கிற காரியங்கள் எல்லாம் பெருசா இருந்தாலும், கண் முக்கியமானது, காது முக்கியமானது, மூக்கு வாய் இதெல்லாம் முக்கியமானது இருந்தாலும், அதுக்காக கையை விடவோ காலை விடவோ அதுகள் எந்த விதத்திலையும் பெரிதண்டு இல்ல. அதுகளும் முக்கியம், இதுகளும் முக்கியம். கண்ணுக்கு ஒரு கால் தடுக்கி விடாது இருக்கிறபடிக்கு, காலில சேதம் பெறாதபடிக்கு கண் பார்த்து சொல்லுது விலகி நடன்னு சொல்லி, அதே மாதிரி கைக்கும் சொல்லுது கவனமாயிரு கத்தி வச்சு விட்டுறாய் பார்த்துக்கொள்ளு சொல்லி. அதே நேரத்தில் கண்ணுக்கு ஒன்றுன்னு சொன்னா கை தான் வருது. ஒன்று ஒன்றும் மாறி மாறி உதவி செய்து கொண்டே இருக்குது. தள்ளி விட முடியாது, எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி. இப்ப நீங்க வசனத்தின்படியே ஆண்டவருக்குள்ளே மிக முக்கியமான காரியங்களை நாங்கள் வாசிச்சோம். அதுலேயும் 12 அதிகாரத்திலே 1 கொரிந்தியர் 3 வசனத்தையும் இருக்க வாசிங்க சிஸ்டர்.
ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன்.
ஹல்லேலூயா. இவ்வளவு கடுமையா பேசுறாருன்னு நானும் இந்த வசனத்தை வாசி வச்சேன். பரிசுத்த ஆவியினாலேயே அன்றி ஒருவனும் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லக்கூடாதான். கவனிங்க. அப்ப ஆண்டவர் எதுக்காக இவ்வளவு கடினமா சொல்றாருன்னா, அவர் கடினமா சொல்ல பரிசுத்த ஆவினால சொல்றது உள்ளத்துல உண்மையோடு சொல்ற ஒரு காரியம். உதட்டளவில் சொல்லலாம், கர்த்தர் கர்த்தர்ன்னு சொல்லலாம், கும்பல்ல அல்லேலூயா சொல்லலாம், ஆனா இருதயத்துல ஃபீல் பண்ணி அல்லேலூயா சொல்றமா தேவனுடைய மகிமைக்கு? அதைத்தான் ஆவியில்ன்னு சொல்ற. ஆவி பரிசுத்த ஆவினாலே அன்றி ஒருவனும் இயேசுவை கர்த்தர்ன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்ற. சொன்னா நீங்க எப்படி சொல்லணும்? ஆவியில உணர்ந்து சொல்லணும். யா, அவர் எனக்காக மதித்த தேவன், எனக்காக உயிர்த்த தேவன், என்னை மீட்டெடுத்த தேவன், எனக்காக தன்னுடைய வாசஸ்தலத்தை இழந்து போய் வந்த தேவன். அதை உணர்ந்து சொல்லணும். அதான் ஆண்டவர் சீசுலிட்ட கேட்டார், நீங்க என்னை யாருன்னு நினைக்கிறீர்கள்? உடனே பேதுரு சொன்னார், நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன். அவர் சொன்னார், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்த இல்லை, ஆண்ட தேவன் தான் உனக்கு இது வெளிப்படுத்தினார். 12 பேர்ல ஒருத்தரும் கிடைக்கல, இவன் ஒருத்தன் தான் சொன்னா. மொத்தத்துல இவர் தான் கடைசியா பேசியிருக்கணும், ஆனா இவர் தான் சொல்றார். கவனிங்க, ஆவியில தேவனை அறிக்கை செய்கிற மனுஷனை, ஆவியில இனங்கொண்டு கொள்ளுகிற மனுஷனை தேவன் தம்முடைய சபைக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அப்பதான் சொல்றார், நீ பேதுருவாய் இருக்கிறாய், நான் உண்மையில என் சபையை கட்டுவேன் சொல்றார். யாருக்கு ஆவியினாலே தேவனுடைய வெளிப்பாடு இருக்குதோ அவர்களைத்தான் தேவன் சபையிலே சேர்த்துக் கொள்ளுகிறார் கட்டும்படிக்கு. அல்லேலூயா. மிக முக்கியம். அதனாலே நாங்கள் எப்பவுமே தேவனை ஆவிலே மகிமைப்படுத்த தெரிந்து கொள்ள வேணும் சரியா. எல்லாரும் சொல்றாங்க, அந்த காக சொல்லக்கூடாது. நான் என்னுடைய வாழ்க்கையை அனுபவித்த அந்த அனுபவ உணர்வோடு கர்த்தர் நல்லவர் என்று சொல்லணும். ஹலலுயா, அதான் மிக முக்கியம். மற்றவர்களுக்காக நான் வாழல, இந்த விஷயத்தில் நான் கர்த்தரை நானே சொந்தமாக அறிந்து கொண்டேன். அதான் யோபு சொன்னார், அந்நிய கண்களால் அல்ல என்னுடைய சொந்த கண்களே காணும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர் அறிக்கை செய்கிறார். அதே மாதிரி நானும் நீங்களும் உணர்வோடு சேர்ந்து அறிக்கை செய்ய தெரிய வேணும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி. அவர் வரங்களை கொடுக்கிறவர், வித்தியாசம் இருந்தாலும் அவருடைய ஆவியானவர் ஒருவரே. அவர் ஊழியங்களை கொடுக்கிறவர், அதிலே வித்தியாசம் இருந்தாலும் அதை நடப்பிக்கிற கர்த்தர் ஒருவரே. அவர் கிரியைகளை செய்ய ஊக்குவிக்கிறவர், அவர் கிரியைகளில் வித்தியாசம் இருந்தாலும் அதை ஆதிகாலம் தொடர்ந்து முன்குறித்த தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா. எழுந்திருந்து நாங்கள் தேவனிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போமா? சபைக்காக நானும் நீங்களும் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய தலைமையிலே அந்த சரீரத்திலே நாங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். சேர்க்கப்பட்ட நாங்கள் ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொருவரும் பொய்யை களைந்து மெய்யை மற்றவனோடு பேச கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. அதனுடைய அர்த்தம் உண்மையாய் இருக்க வேண்டும், சகோதரனோடு சகோதரியோடும் உண்மையாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் எனக்கு அவயவங்கள் ஆனவர்கள், நான் அவர்களுக்கு அவயவங்கள் ஆனவர். அதனாலே எங்களுடைய ஐக்கியம் கிறிஸ்துவோடும் அவரை தந்த பிதாவோடும் இருக்கிறது என்பது போல, எங்களுடைய ஐக்கியம் கிறிஸ்து என்கிற தலையின் கீழே இருக்கிற அந்த சரீரத்தோடு இருக்கிறது. சரீரமாய் என்னையும் உங்களையும் அழைத்த தேவன் அவரோடு இசைந்திருக்கும்படிக்கு எங்களை அழைத்திருக்கிறார். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று சொன்னார். நாங்கள் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும், அவரும் எங்களிலே நிலைத்திருக்க வேண்டும். அவர் எங்களிலே எந்த எண்ணம் கொண்டு எங்களை சிருஷ்டித்தாரோ, எங்களை மீட்டாரோ, எங்களை அழைத்தாரோ, அந்த காரியங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே அவருக்கென்று சொல்லி நிறைவேற்ற வேண்டியவர்களாயிருக்கிறோம். அதற்காக எல்லா நாட்களிலும் எங்களை அவருக்கு முன்பாக வைத்து சோதித்து முடிந்த வரையிலே அவருடைய எதிர்பார்ப்புகளை எங்கள் வாழ்க்கையிலே நடப்பிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். ஜெபம் செய்வோமா? அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, உங்களுக்கு சோத்திரமையா. தேவரீர் உங்களுடைய சுத்த கிருபையினாலே எங்களை உங்களுடைய சரீரத்திலே இணைத்திருக்கிறதுக்காக சோத்திரம். தேவரீர், நாங்கள் உங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக்கும்படிக்கு உங்களாலே அழைக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அறியாமையின் நாட்களிலே தெரியாதவர் போல இருந்த தேவன் இன்றைக்கு மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிற தேவன். கர்த்தாவே, நாங்கள் மனம் திரும்பும்படிக்கு உங்களோட வார்த்தையினாலே எங்களை குணப்படுத்தினபடினாலே சோத்திரம். கர்த்தாவே, உங்களுடைய ஆலோசனைகளை எங்கள் இருதயங்களிலே ஏற்று தகப்பனே நாங்கள் உங்களுக்கு என்று வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களை சபையிலும் உலகத்திலும் பலப்படுத்தி தரும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. உங்களுடைய நல்ல ஆவியானவர் தாமே எங்களை வழிநடத்தும்படியாய் எங்களை உங்களுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. உங்களுடைய வார்த்தைக்குள்ளே எங்களை கட்டி எங்களை எழுப்பும்படியாய் உங்களிடத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாமல்ல இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.